அவர்கள் அது நாத மாத்திரியாய் பிறக்கிறது. அதுக்கு விகாரம் இல்ல, விகாரமான ஒலி இல்ல, மாறுபட்ட ஒலி இல்ல, இயற்கை நாதம் அது அதுக்கு தலைமை. மற்ற ஒலிகள் எல்லாம் விகாரத்தோடு கூடி பிறப்பன, அவை அவைகளுக்கு இரண்டாம் பட்சம். அவையெல்லாம் தலைமையா இருப்பதனாலே அதுக்கு தலைமை. இங்கே செயற்கை உணர்வாக நின்று இயற்கை உணர்வினாலே முத்து உணர்தலாமே இவனுக்கு தலைமை. அவை இந்த தலைமைக்கும் தலைமைக்கும் ஓமையா என்று அகரத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் ஓமை இல்லை. இந்த
அகாரஸ்மி போயிடுது,
அக்ஷரான அகாரஸ்மி இன்னும் போக போறது விஷயம். மெய்யின் இயக்கம் அகரமுடி சிவனும் இருந்தா தான் மெய்கள் இயங்கும் என்று சொன்னார். மற்ற ஒலிகளுக்கு ஆதாரமாக இருப்பது அகரம் என்று சொன்னார். அதனாலே அதுக்கு தலைமை என்று சொல்லிவிட்டு இப்ப இந்த பரிமேலகர் உலகத்தை மட்டும் விளக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு போறேன். காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூற வேண்டுதலின் உலகின் மேல் வைத்து கூறினார். கூறினாரேனும் உலகிற்கு முதல் ஆதிபகவன் எனக் கொள்க. இங்க ஒரு சிக்கல் வந்தது அவருக்கு. எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிற முதலை உடையன அப்படின்னு சொன்னா, இப்ப எழுத்துக்கள் அகரத்தை உடைமையாக கொண்டனவா? அது வேணாலும் சொல்லி தொலைஞ்சிட்டு போங்க. இந்த உலகு ஆதிபகவனை முதலாக உடையது அப்படின்னு சொல்லி உடையானை உடைமையாக்கி உடமையை உடையானாக்கலாமா? ஆகவே இது மாத்தி எடுத்துக்கொள்ளணும். முன்பொருள் மாலை உரையாசிரியர் எழுதுவார், அவை போல என்னாது அது போல என்பதை உணர்க. யாராவது கவனிச்சிருப்பீங்களோ, காரியரத்ன கவிராக கவனிச்சிருக்கார். எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன, நியாயமா என்ன எழுதணும்? அவை போல, அவை எழுத்துக்கள் போல, உலகு ஆதிபகவன் முதற்றே என்று எழுதணும். அது போல எழுதிருக்கார் பெருமையாளர்கள். அதுலயே குறிப்பை தெரிஞ்சுங்க, ஆசிரியர் உரையாசிரியர் குறிப்பை அதுலேயே தெரிந்து கொள்ளுங்கள். வாழா எடுத்துக்காட்டுவோமே என்னாது, தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டுவோமே என்றதையும் ஓர்க. காரியரத்ன கவிராயர் அப்பேற்பட்ட மாணவர், அப்பேற்பட்ட ஆசிரியர். இந்த ஒரு சின்ன வேறுபாட்டில் அவர் குடிச்சிருக்காரு. ஆகவே தலைமைக்கும் தலைமைக்கும் தான் ஓமை என்று எழுத்துக்கும் உலகத்துக்கும் ஆதிபகவனுக்கும் அகரத்துக்கும் ஓமை இல்லை. இதை இந்த குறிப்பினால வச்சு காட்டுக. காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூற வேண்டியதில்லைனா என்ன? இறைவனை யாரும் பார்த்ததில்லை, ஆனால் உலகம் பார்க்கப்படுகிறது. பார்க்கப்படுவதற்கு திருஷ்டம்னு பேர், பார்க்கப்படாததற்கு அதிருஷ்டம்னு பேர். மரம் பார்க்கப்படுகிறது, மரம் திருஷ்டம். மரம் நன்றாக தழைத்து பூவும் கனியுமாக இருந்தால் வேர் நன்றாக இருக்கிறது என்று நாம் ஊகித்துக் கொள்கிறோம், அது அதிருஷ்டம். அதுதான் ஒருத்தனுக்கு திடீர்னு எல்லா வகையான நலங்களும் விளைந்தால் ஏதோ காரணம் இருக்கிறது அதிருஷ்டம். காரணம் தெரியல, அது அதிருஷ்டம். பார்க்கப்படாத காரணம் அதிர்ஷ்டம். மரம் பட்டு போகிறது, வேர் அழிந்து விட்டது என்று உணர்ந்து கொள்கிறோம், வேர் அதிர்ஷ்டம். ஆகவே திருஷ்டத்தை கொண்டு அதிர்ஷ்டத்தை உணர்வது அனுமான பிரமாணம். காணப்பட்ட உலகத்தால் உலகம் காணப்படுகிறது. இந்த காணப்பட்ட உலகத்திலே இது நடப்பதற்கும், இதனுடைய உற்பத்திக்கும், இதனுடைய ஒடுக்கத்துக்கும், இதனுடைய நடக்கிற முறைகளுக்கும் யாராவது ஒருத்தர் காரணமா இருக்க வேண்டும் என்றால் இந்த காரணம் இருக்க வேண்டும் என்று ஊகிப்பதுதான் முறை. என்றால் காரணம் இன்றி எதுவும் நடைபெறாது, ஆதாரம் இன்றி எதுவும் நடைபெறாது. ஆகவே இதற்கு முதலான ஒரு இறைவன் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டி இருந்த காரணத்தினாலே இறைவனை முதலால் சொல்ல முடியவில்லை. திருவள்ளுவராலே உலகத்தை முதல்ல சொல்லி இறைவனை அப்புறம் சொல்ல வேண்டியிருந்தது. காரணம் என்னன்னா, இதுதான் பார்க்கப்பட்டது, அது பார்க்கப்படாது, இதை காட்டிதான் அதை காட்டணும். ஆகவே இதை முதல்ல வச்சு சொன்னார். அப்படி சொன்னாரே ஆனாலும் உலகிற்கு முதல் இறைவன் என்று கொள்க. உலகம் அதை முதலாக உடையது அன்று, அந்த முதல் இந்த உலகத்தை உடையது என்று கொள்ளுங்கள். அந்த முதலுடைய விளைவு இது, அது காரணம், இது காரியம் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்படி ஏன் சொன்னார் என்றால், இதெல்லாம் காட்ட முடியும், அதை காட்ட முடியாது. அதை காட்ட முடிந்ததை காட்டி அனுமான பிரமாணத்தினால காரணத்தை பெறவைத்த, காரியத்தை காட்டி காரணத்தை பெறவைத்தார். அவை காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துடாது, முன்னால சொன்ன காரணத்தை இன்னோவேட்டிவ்லா சொன்னார் அப்படின்னு சொல்ற. இன்றியமையாமை கருதி எவ்வாறு சொன்னார் என்றார். சரி, இந்த அகரத்துக்கும் ஆதிபகவனுக்கும் என்ன ஓமை? அகரத்துக்கு உருவம் உண்டா, நாதமா இருக்கிற அந்த அகரத்துக்கு உருவம் உண்டா? உருவம் இல்லை. இந்த உருவம் இல்லாமல் ஓமை. அந்த நாதத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு வரி வடிவம் வருகிறோம் இல்லையா? ஆகவே கட்புலனுக்கு புலப்படாத இறைவனுக்கு ஒரு அர்ச்சா வடிவம் கொடுக்கிறோம் இல்லையா? ஆகவே அதுல ஓமை. அந்த ஏட்டுச்சுவடியில அந்த எழுத்துக்களை எழுதுகிற பொழுது அதுல கோவை இலையினுடைய சாற்ற பூசியும் மஞ்சள் பூசியும் கரிய பூசியும் அதுக்கு ஒரு வண்ணம் கொடுத்தார்கள் இல்லையா? அதனால வண்ணத்துல ஓமை. சரி, பெயர் சொல்லி அழைப்பதுல நாம் அகரங்கிறோம், அவன் அகாரகாங்கிறான், அவன் அலீஃப்ங்கிறான், அவன் ஏங்கிறான், அவன் ஆல்பாங்கிறான். பெயர் கொடுத்ததுல ஓமை. இதெல்லாம் நான் சொல்லல, ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்கேன் சொல்றேன். ஐ ஷுட் நாட் டேக் தி கிரெடிட். அதுல ஓமை, தெய்வரு ஓமை, வடிவ ஓமை, வண்ண ஓமை, பயன்படு ஓமை. இந்த அகரம் என்ற ஒரு நாதமும், அதனால ஏற்பட்ட உயிரெழுத்துகளும், அதனால இயங்கிய மெய்யெழுத்துகளும், அதனால ஏற்பட்ட சொற்களும், அதனால ஏற்பட்ட சாஸ்திரங்களும், அதனால ஏற்பட்ட கலைகளும், அதனால ஏற்பட்ட அறிவு வளர்ச்சியும், அதனால ஏற்பட்ட நாகரிகமும், அதனால ஏற்பட்ட எல்லாம் இதுதான் அகரம் தான் ஆதி. மற்றதெல்லாம் விளைவு. ஆகவே ஆதி பகவானுடைய தோற்றத்தில் இருந்து மற்றதெல்லாம் நீங்கள் விதிச்சுக்கணும். இன்றைக்கு இருக்கிற அளவில் இப்படி இதுக்கு நிறைய இன்னும் சொல்லியிருக்காரு. இந்த அகரம் அக்ஷரானம் அகாரவசமி வராது இல்லை. இது வந்து எழுத்துக்களுக்குள்ளே நான் அகரம் தான், எழுத்துக்களுக்கு நான் ஆதாரமான அகரம் சொல்லவர். இப்ப மாதங்களுக்குள்ளே நான் மார்கழியினார். அப்ப மார்கழி தலைமை உடையது என்றுதான் வருமே அன்றி மார்கழி சிறந்ததுன்னு வருமே அன்றி மார்கழி மற்ற மாதங்களுக்கு ஆதாரம் அவரும். அவ எழுத்துக்களுக்குள்ள அகரம்னா பல எழுத்துக்கள் இருக்கு, அதுல வந்து முதல் எழுத்தா இருக்கிற சிறந்த எழுத்தா இருக்கிற அகரமா நான் இருக்கிறேன். அதை பிடித்துக்கொண்டு எத்தனை பேர் எழுத்த, இந்த திருவள்ளுவர் சொன்னதை வச்சு எத்தனை பேர் பின்னால வந்தவர்கள் எழுதிட்டார்கள். இதுல நிறைய பொருள் இருக்கு. எழுத்தெல்லாம் சொன்னார், நான் சொன்னேன் எழுத்தெல்லாம் என்று சொன்னாரு. அந்த எழுத்துக்களினாலே விளைந்த சொற்கள், சொற்றொடர்கள், மொழி, அதனால ஏற்பட்ட நூல்கள், அதனால ஏற்பட்ட கலைகள் எல்லாம் சொன்னேன். இந்த எழுத்துனாலே சொல், எழுத்திலேயே உயிர் இருக்கு, உயிர் எழுத்து இருக்கு, உயிர் இல்லாத மெய் எழுத்து இருக்கு. இது உலகத்துக்கு ஓமை இல்லையா? உலகத்துல சித்து இருக்கு, ஜடம் இருக்கு, உயிர் இருக்கிறது, உயிர் இல்லாது இருக்கிறது. எழுத்துல வன்மை இருக்கு, வெண்மை இருக்கு, இடை இருக்கு. உலகத்துல சாலிட் இருக்கு, லிக்விட் இருக்கு, கேசஸ் இருக்கு, வன்மையான பொருள் இருக்கு, வெண்மையான பொருள் இருக்கு. எழுத்துக்களாலான சொற்கள்ல உயர்தனை இருக்கு, அல்திணை இருக்கு. உலகத்துல உயர்தனை இருக்கு, அல்திணை இருக்கு. எழுத்துல பெயர் இருக்கு, பெயர் வினைப்படும், பெயர் வேற்றுமையாகும். மனிதன் வேற்றுமைப்படுவான், மனிதன் வினைப்படுவான். வினை முற்று இருக்கு, வினை முற்று செய்யறவன் உண்டு, வினை எஞ்சு இருக்கு, வினை பாதையில் விட்டுறவன் இருக்கான். எதை கொண்டு வந்தாலும் இது எழுத்தெல்லாம் வச்சாரு பாருங்க. இது எழுத்தெல்லாம் போட்டுக்க வேண்டியதே இல்லை அவர். என்ன காரணம் இது? உலகம் எப்படி இருக்கு? எழுத்து மாதிரி இருக்கு. எழுத்து எங்க இருந்தது? உலகத்துல என்ன வந்தது? ஆகவே அந்த எழுத்துல இருக்கிறது எல்லாம் இங்க ரெப்ரசன்ட். அகரம் மட்டும் இல்ல, எழுத்தெல்லாம் ஒரு போட்டுக்க வேண்டியல. அந்த எழுத்தெல்லாம் போட்டதுனால இத்தனையும் பெற வைத்தார். உதாரணமா எழுத்தாலான சொற்கள்ல வினையால் அணையும் பெயர் ஒண்ணு இருக்கு. வந்தான், வந்தானை நான் கண்டேன், அது வினையால் அணையும் பெயர். வினையால பெயர் வருது இல்லையா? என்ன சொற்பொழிவாளர் திருடான், சொற்பொழிவு செய்தால் சொற்பொழிவாளர், திருடத்தால் திருடா. வினையால வந்த பெயர் தானே, ரெண்டு ஒண்ணு இல்லை. வினையால வந்த பெயர் தானே. உத்தமத்துக்கு ஒரு உதாரணம், அதமத்துக்கு ஒரு உதாரணம். அது மாதிரி நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த எழுத்தாலையான அந்த உலகத்தை நீங்கள் பார்த்தால் இங்கே உயிர்களாலையான உலகத்துக்கு அது ஓமை வந்துடும். அதை எழுத்தலாம் என்று போட்டார். அதுக்கு அதுக்கு மேல ஒருபடி மேல போனா எற்றிய ஏந்தன இந்த முதல் சொல் வராமலே இந்த குரல் அவரை எழுதியிருக்க முடியும். முதல் சொல்ல போட்டார், ஒரு இடத்துல போடல, ரெண்டு இடத்துல போட்டார். அகர முதல எழுத்தெல்லாம் போட்டார். ஆதி பகவான் முதற்றே உலகம் போட்டார். ஒரு இடத்துல போட்டு எழுதியிருக்க முடியும். ஒரு இடத்துல இந்த முதல் சொல்ல போடாமலும் இந்த குரல் அவரை செய்திருக்க முடியும். இரண்டு இடத்துலையும் போட்டார். காரணம் தெரியுமா? முதல் சொல்லுக்கே இறைவன் பொருள் உண்டு. முதல் சொல்ல நிகண்டுல இறைவன் பொருள் எழுதிட்டான். அது மட்டும் இல்ல, இந்த முதலுக்கு நாலு பொருள் உண்டு, வேர்னு ஒரு பொருள் உண்டு, காரணம் ஒரு பொருள் உண்டு, மூலப்பொருள் மூலதனம் ஒரு பொருள் உண்டு, எண்ணிக்கையில முதல் ஒரு பொருள். வேறுங்கிற பொருள் எடுத்துங்க, வேர்ல இருந்தா அடிபரம், வேர்ல இருந்தா கிளைகள், வேர்ல இருந்தா இலைகள், வேர்ல இருந்தா புஷ்பம், வேர்ல இருந்தா கனி, வேர்ல இருந்தா கையெல்லாம் வேர்ல இருந்தா வந்ததுதான். மரத்தை வெட்டிடலாம், மறுபடியும் கிடைக்கும், வேற வெட்டினா மரம் கிடைக்கும். அதுதான் ஆதாரம், இதெல்லாம் அதுல இருந்து விளைவுதான். அவன் தான் என்றைக்கு இருக்கிறவன், மத்ததெல்லாம் வரும் போ இல்லையா. ஆகவே ரெண்டாவது, வேறு மரத்துல வேறுபட்டதா? வேறு மரத்தை வேறுபட்ட இல்லை, வேறு தான் மரம், ஆனாலும் வேறு வேறுபட்டுதான். இந்த உலகம் ஒன்னா, உலகத்துல இறைவன் உருவனா, இறைவன் வேறா? இந்த உலகத்துல இருந்து இறைவன் வேறுதான், இறைவன் ஒண்ணுதான். எப்படி ராஜமையர் ஒரு ஓமை சொன்னாருக்க, கடல்ல அலை எழுகிறது, அலைக்கு ஒரு தோற்றம் உண்டு, அலைக்கு ஒரு உருவம் உண்டு, அலைக்கு ஒரு போர்ஸ் உண்டு, அலைக்கு ஒரு வண்ணம் உண்டு, அலைக்கு ஒரு ஒடுக்கம் உண்டு, வாழ்கிற நேரம் ஒண்ணு உண்டு. அலை எழும்பும், சுருண்டு மேல வரும், போன ஆள மோதி கீழே தள்ளி போர்ஸ் உண்டு, அதுக்கு அதுக்கு வடிவம் உண்டு, அதுக்கு இயக்கம் உண்டு, அது வாழ்கிற காலம் ஒண்ணு உண்டு, திரும்ப ஒடுக்கம் உண்டு. அலை வேற, அலை வேறுதான், அலை வேற, கடல் கடலோடு ஒண்ணுதான். ஆகவே அலை ராஜமேயர் சொல்லிருக்கோமே, இது யாரும் சொல்லல, அவர் ஒருத்தர் தான் சொன்னார், ராம்பிள்சன் வேதாந்தாங்கிற இந்த புத்தகத்துல இதெல்லாம் எழுதுற. ஆகவே இறைவன் வேறுல இருந்து மரம் வேறோ? வேறு இல்ல, ஆனா மரம் மரம் வேறு, வேறு வேறு தான். அது மாதிரி இறைவன் உலகம் தான், ஆனா இறைவன் வேறு, உலகம் வேறு தான் என்ற இந்த வேறுபாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேணும். ஆகவே இந்த வேர், இத வள்ளுவர் வேறுங்கிற பொருள் அன்றிருக்கிறார். ஊடியவரை உணர்த்தாமை வாடிய வள்ளி முதல் அறிந்தற்று. முதல் வாடி கிடக்கிற வள்ளி கொடிக்கு இருக்கிற வேற அறுத்தா எப்படியோ அப்படின்ட்டு, அதுபோல அந்த முதல்ங்கிற சொல்ல வேறுங்கிற பொருள் அவர் ஆண்டுகிறார். சரி, மூலதனம் கைப்பொருள், முதலிலாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை. நிலை கைப்பொருள்ங்கிற பொருள் ஆண்டுட்டார், முதலிலாருக்கு ஊதியம் இல்லை. முதல் பொருள் ஒண்ணு இருக்கு, இந்த முதல் பொருள் எல்லாத்துக்கும் உண்டு, விவசாயிக்கு உண்டு, வித்து முதல் தான், விதை நெல் வச்சிருக்கான, வித்து வித்து முதல், வித்து வருகிற முதல் வேற, வித்தாகிற முதல். இது முதலாளிக்கு கொள்முதல் வேணும், போய் சாமான் வாங்கறதுக்கு. விவசாயியே இருக்கான், அறுவடை செஞ்சான், அதை என்ன சொல்லுவான் தெரியுமா? கண்டு முதல்மா, கண்டு முதல்மா, போடுற முதல் கை முதல், வித்த முதல் வித்து முதல், வந்தது போய் சாமான் வாங்கினது கொள் முதல். இப்படி எல்லாத்துலயும் இந்த முதல், இது தருவது ஊதியம். முதல் அழிஞ்சா ஒண்ணும் இல்ல, முதல் பாட்டுக்கு இருக்கணும், ஊதியம் பாட்டுக்கு வளரணும், தேயணும், முதல் பாட்டுக்கு இருக்கும். இங்க இறைவன்கிற முதல் இருக்கும், உலகம் உற்பத்தியாகும், விரிவடையும், மறுபடியும் அவனிடத்திலே சென்று ஒடுங்கும். அந்த முதலுக்கு அழிவு வந்துட்டா முற்று அழிவு. ஆகவே அந்த முதல் அப்படிங்கிற அந்த ஓமை அந்த கைப்பொருள் என்கிற முறையில் எடுத்துக்கொண்டாலும் இங்கே பொருத்தும். மூன்றாவது பொருள் காரணம்ங்கிறது, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தீர்க்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். நோயை ஆராய்ந்து நோய்க்கான காரணத்தை ஆராய்ந்து, காரணம் சொல்லுல பொருள் முதல் சொல்ல ஆண்டார். இந்த காரணம் முதல் காரணம் ஒண்ணு உண்டு, நிமித்த காரணம் ஒண்ணு உண்டு, எல்லாம் உங்களுக்கு இங்க விரிவா சொல்லுகிறேன், சொல்லுகிறார்கள் மிக விரிவா அதை சொல்லுகிறார்கள். இவன் முதல் காரணமே இவன் தான் என்று சொல்லுவது அத்வைதம் இல்லையா? இல்ல, நிமித்த காரணம் தான், ஆனாலும் அவன் ஊடாடி இருக்கிறான் உயிராக, அதை தன் உடலாக கொண்டிருக்கிறான் சொல்றது விசிஷ்டாத்வைதம். அவன் வெறும் நிமித்த காரணம் தான், பிரகிருதி பொருளை எடுத்து அவன் வந்து இந்த இதை உற்பத்தி செய்கிறானே ஒழிய அவன் நிமித்த காரணம் தான், அவனே மேனிபெஸ்டேஷன். அத்வைதத்தில் அப்படி இல்லை, அவனே மேனிபெஸ்டா. இந்த ஹோல் தான் பிரிட்டன்ல ரேஷனலிஸ்ட் சொசைட்டின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்களாம், சாதாரணமா கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் போய் ஒரு கேள்வி கேட்கு, கேன் காட் கிரியேட் a more powerful being than himself? Purgeli, can God create a more powerful being than himself? Mudiyadu sonna, then your God is not omnipotent, he is not able to do a certain thing. Non mudiyum அப்ப காட் இஸ் நாட் ஆம்னிபோட்டன், அவனோட பலவா இருக்கான. இப்படி அவன் கேள்வி கேட்டுருவான். இங்க வந்தாதான் அந்த கேள்வி செல்லாது. ஏன்? தெர் இஸ் நோ கிரியேஷன். கெட்டவனாவது நல்லவனாவது எல்லாம் அவன் தானையா? இஸ் ஒன்லி ஹிஸ் மேனிபெஸ்டேஷன், ஹி இஸ் எவ்ரிவேர். என்ன சின்னவரும் புலி தன்னையும் கண்டு சிந்தையில் போட்டிடுவாய். நன்மை இது, தீமை இது, பவர் எது, பவர்லெஸ் எது, எல்லாம் அவனே. அப்ப எது மோர் பவர்ஃபுல் பீயிங்? பவர்ஃபுல் பீயிங் அவன் தானே இருப்பாங்க. அவ நாம தான் பதில் சொல்ல முடியாது. ஆகவே அத்வைதம் இருப்பது ஒண்ணுதான், இரண்டாவது கிடையாதுங்கிறது தான் அத்வைதம். ஆகவே முதல் காரணம் என்று சொல்வது அத்வைதம், நிமித்த காரணம் என்று சொல்வது வசிஷ்டாத்வம். சைவ சித்தாந்தமும் அப்படித்தான் சொல்லுது. சொல்ல போனா சைவ சித்தாந்தம் அப்படி கூட சொல்லல, இன்னும் வேறுபாடாக சொல்லுகிறது. சைவ சித்தாந்தத்தில் மூணு நிரந்தரம் விட்டாங்க. பதியை போல் பசுபாசம் அனாதி என்று நீ அன்று நான் சொல்ற. ஆகவே அவன் மட்டும் அனாதி இல்ல, உயிர் அனாதிதான், கர்மாக்கள் அனாதிதான். அதே மாதிரிதான் அவர்களும் ஜெயினர்களும் கர்மா அனாதிங்கிறார்கள். அது அந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் போக வேண்டாம். ஆகவே காரணம் பொருள் எடுத்துக்கொண்டால் அது முதல் காரணமாக இருந்தாலும் சரி, தண்டு சக்கரமாகிற துணை காரணமாக இருந்தாலும் சரி, அது நிமித்த காரணமாக இருந்தாலும் சரி, இங்கே பொருத்தமாயிருக்கிறது இறைவன் முதல் என்கிறது. சரி, எண்ணிக்கையில முதல் என்று கொண்டு வருவோம். எதையும் சொல்லியிருக்கார் வள்ளுவர், வழி முதலாக எண்ணிய மூன்றுனர் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாக எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்றார். அப்ப எண்ணிக்கையில முதல் என்று அர்த்தம். எண்ணிக்கையில ஒன்னு, ரெண்டு, ரெண்டு ஒண்ணு தானே ரெண்டு, மூணு, மூணு ஒண்ணு தான் மூணு, கோடி. அந்த கோடிக்குள்ள ஒரு கோடி ஒண்ணு இருக்குல்ல, கோடிங்கிறது என்ன? கோடி ஒண்ணு தானே. அதை இவன் என்று ஒண்ணுமே இல்ல, ரெண்டுன்னு எடுத்துக்கொண்டா ரெண்டுக்குள்ள ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆகவே இது ஒரு கோடியும் கோடி ஒன்றே, இது ஒரு விசித்திரம். ஆகவே இத்தனை பிரபஞ்சங்களை நீங்கள் பார்க்கிறீர்களே, வானத்தின் மீது மயிலாடக்கண்டேன்னு சொல்ற இத்தனை பிரபஞ்ச விசித்திரங்கள் எல்லாம் கடைசியில் ஒடுங்கி குயிலாச்சுதடின்னு சொல்றாரு. நாதத்தில் ஒடுங்கிட்டுன்னு சொல்றாருல, மயில் குயிலாச்சுதடின்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்ச விகற்பங்கள் எல்லாம் மாறி நாதமாய் ஒடுங்கியதுன்னு சொல்ற. நான் குயில் நாதம் இருக்கிறதே பார்க்க முடியாது மரத்தில். அது இவ்வளவு வண்ண விசித்திரங்களோடு ஆடுகிற மயிலை கண்டேன், மயில் குயிலாவதையும் கண்டேன். பிரபஞ்சங்களில் விசித்திரங்களையும் கண்டேன்னா அந்த பிரபஞ்சமானது ஒடுங்கி குயிலாவதையும் கண்டேன், நாதமாவதையும் கண்டேன். அப்படி இத்தனை பிரபஞ்சங்களும் ஒடுங்கி கடைசியில் ஒண்ணப்படும். ஆகவே இந்த ஒன்றுதான் விகற்பித்து இத்தனை ஆகிருக்கு என்பது தத்துவம். ஆகவே எண்ணிக்கையில முதல் என்று வைத்துக் கொண்டாலும் இங்கே அது பொருத்துமே. ஆகவே இந்த ஒவ்வொரு சொல்லும் பாருங்க, ஏகாரத்தை நாம பார்த்தோம், ஏகாரத்தில் எவ்வளவு பொருள் வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அகரம் என்கிறதுல எவ்வளவு பொருள் வச்சிருக்காரு பார்த்தோம். எழுத்தெல்லாம் எவ்வளவு பொருள் வச்சிருக்காரு பார்த்தோம். முதல் என்பதுல எவ்வளவு பொருள் வச்சிருக்காரு? எண்ணி பாட முடியும், எண்ணி பாடுங்கள் தான். இது ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃபுளோ ஆஃப் பவர்ஃபுல் எமோஷன் இல்ல இது, இது பியூர்லி இன்டலெக்சுவல் ஒர்க். அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, இவருக்கு மாபெரும் கவிஞராக இருந்திருக்க வேணும். தம்முடைய கவிதை வேகங்களை எல்லாம் ஒடுக்கி கொண்டு கவிதை உத்திகளை மட்டும் பயன்படுத்தினவராக இருக்க வேணும், அல்லது மாபெரும் அறிஞராக இருக்க வேணும். என்ன கவிஞர்கள் எழுதின கவிதைகள் எல்லாம் நுனித்து ஓர்ந்து அதுல இருக்கிற தொழில்நுட்ப உத்திகள் எல்லாம் எடுத்து தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில இவர் ஒரு பெரிய வித்தகர், ஒரு பெரிய சித்த புருஷர். என்றால் இந்த உன்னேயம்கால் அடிக்குள்ள இத்தனை விஷயங்கள் நான் சொல்லி முடிச்சுட்டேங்கிறதுல, காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூற வேண்டும். என்ன காணப்பட்ட உலகம்? எப்படி காணப்பட்ட உலகம்? பரத்தை மறைத்தது மாமதயானை, மரத்தில் மறைந்தது மாமதயானை, பரத்தை மறைத்தன பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் என்று சொல்றாரு திருமூலர். பார்த்தா தெரிஞ்சிருமா? என் வீட்டில் ஒரு படம் இருக்கு, வந்து பார்த்தா வேடிக்கை இருக்கும். பார்த்துக்கீங்க ஜீசஸ் கிரைஸ்ட் படம் இருக்கு, அதை வேணும்னு மாட்டி வச்சிருக்கேன். நான் ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப ஈடுபாடு உடையவன், அது வேற விஷயம். ஆனால் நான் எந்த படத்தையும் மாட்டாதோம், எட்டு பாரதியார் படம் கூட கிடையாது, நான் அதை பாட்டுவதில்லை, எனக்கு அது நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு படத்தை மட்டும் மாட்டி வச்சிருக்கேன். ஏன்னா அதில் ஒரு பார்த்தா ஒரு பெரிய கிருக்கல் மாதிரி இருக்கும், கருப்பு வெள்ளையுமா இருக்கும், பார்த்தா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கு பின்னணியில ஒரு கதை இருக்கு. ஒரு சைனீஸ் டிராவலர் 19th செஞ்சுரியில அந்த சைனீஸ் இதுல அந்த பனி படர்ந்த அந்த பிரதேசத்தில் அவன் தனியா குதிரையில் போய் கொண்டிருந்தான். இங்கும் டிச் வாட்டர், சாக்கடை தண்ணீர், அங்காங்கு பனி, வெண்மையாக பனிகள், கருமையாக இந்த சாக்கடை தண்ணீர். அந்த சூழ்நிலை அவன் போய் கொண்டிருந்தான். திடீரென்று அவன் உள்ளத்துல ஒரு எண்ணம் எழுந்ததான். The Lord says that he is everywhere. Where is he now? திடீரென்று அவன் உள்ளத்துல ஒரு பதிலும் தோன்றியதான். I am in front of you. Take your camera and take a snapshot of what you see in front of you. அப்படின்னு ஒரு குரல் கேட்பதாக அவனுக்கு தோன்றியதான், பதில் சொல்வதாக. உடனே அவன் கட்டளைக்கு கீழ்பட்டு அந்த கேமரா எடுத்து எதிரில் தோன்றியதான் எடுத்தான். வீட்டில் கொண்டு வந்து டெவலப் பண்ணி பார்த்தான். ஒரு பெரிய கன்ஃபியூஷன், கருப்பு வெள்ளையும் கருப்பு வெள்ளையுமா இருக்கிறது. நீங்கள் கொஞ்ச நேரம் அதை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் அதுல இருந்து ஒரு ஜீசஸ் முகம் எமர்ஜா. இது வேடிக்கை, எத்தனை நேரம் பார்த்து கொண்டிருந்தாலும் குழப்பத்தை பார்க்கிறவர்களுக்கு குழப்பம்தான் தெரியும், அந்த ஜீசஸ் முகம் தெரியவே தெரியாது. ஆனால் சந்தர்ப்ப வசத்தினாலே ஒரே நிமிஷத்தில் பார்த்து விடுவர்கள் உண்டு, நாள் கணக்கில் வந்து உட்கார்ந்து உண்டு பார்த்து பார்க்காதவர்கள் உண்டு. ஜீசஸ் முகம் தெரிந்து விட்டது என்றால் அதுக்கப்புறம் நீங்க கன்ஃபியூஷனே பார்க்க முடியாது. எந்த திசையில இருந்து பார்த்தாலும் அது உங்களை பார்த்துக் கொண்டிருக்கும். அருள் நிறைந்த கம்பீரமான ஒரு ஜீசஸுடைய முகம் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கும். இந்த குழப்பத்துக்கு இல்ல, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். கன்ஃபியூஷன் உங்களை ஜீசஸ் பார்க்காம மறைக்கிறது, ஆனால் பார்த்து விட்டால் பரத்துள் பரத்துள் மறைந்தது பார். மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்னு சொன்னார். பெங்களூர் போயிட்டார், வயதில் வந்து அருமையான ரோஸ் வுட்ல ஒரு யானை பொம்மை வாங்கி கொண்டு வருகிறார், வீட்டில் கொண்டு வச்சார். குழந்தை, அஞ்சு வயசு குழந்தை, பெண் குழந்தை, அந்த பொம்மையை பார்த்து என்ன சொல்லும், யானை அப்படின்னு போய் கட்டிக்கும், எடுத்து வைத்துக் கொண்டு அதுக்கு வெள்ளை கட்டியை கொண்டு கொடுக்கும், யானை நீ சாப்பிடு சொல்லும், அதுக்கு மூதையில வைத்துக் கொண்டு விளையாடுவதோடு சண்டை போடுவது போல இருக்கும், அது மேலே ஏறி சவாரி செய்வது போல கற்பனை செய்து கொள்ளும், அதை இழுத்து கொண்டு வரும், ஊர்வலை யானை அதுக்கு அலங்காரம் செய்யும். யானைங்கிற எண்ணம் தான் அவனுடைய உள்ளத்தில் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச டிம்பர் மர்ச்சன்ட் ஒருத்தர் வருவார் வீட்டுக்கு, என்ன விலை கொடுத்தீங்க இதுக்கு, ரோஸ் வுட்னா வாங்கினீங்க இது, ரோஸ் வுட் இல்லைங்க இது, உங்களை ஏமாத்திட்டான் காட்டு வர. அவர் யானையே பார்க்கல, அது ரோஸ் வுட்டா, அது காட்டு மரமா, வெறும் பாலிஷா. குழந்தைகிட்ட சொல்ல முடியுமா அத, இவனுக்கு யானையே தெரியல, அவன் மரத்தான் பாக்குறான். எத்தனை தடவை சொன்னாலும் அவன் யானையை பார்க்க மாட்டான், அவன் மரத்தான். அது மாதிரி அஞ்ஞானிகளுக்கு, சாரி, ஞானிகளுக்கு எத்தனை வச்சித்திர விகற்பங்களும் இறைவனா தான் தெரியும். அவன் இந்த விகற்பங்களை பார்க்கவே மாட்டான், அதன் ஊழே ஊடாடி இருக்கிற அந்த பரம்பொருள் தான் பார்ப்பான். ஆனால் அஞ்ஞானிகளுக்கு எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் எல்லாம் இறைவனுடைய மேனிபெஸ்டேஷன் பா, இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் மித்தை, இதுக்கு பின்னால் இருந்து ஏற்கிறான் இறைவன் தான், இறைவன் தான் இத்தனை தோற்றமா இருக்கான்னு அது என்ன சாமி நீங்க சொல்றீங்க, புரியல. ஆகவே இது சொல்றார். ஆனா காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூறுதல் எப்படி, எதை எடுத்துக்கொண்டாலும் சரி சொல்ற. இந்த ரோஜா மலருக்கு வண்ணம் கூட்டினவன் யார், இந்த ரோஜா மலரை டிசைன் பண்ணினவன் யார், இதுக்கு வடிவமைத்தவன் யார், இதற்கு வண்ணம் கூட்டினவன் யார், இதுல இத்தகைய அருமையான நெடியை ஒரு கந்தத்தை சேர்த்தவன் யார், இதுல தேனை பெய்து வைத்தவன் யார், இதை காலையில மலரும் தாமரை மலரை காலையில மலரும் மாலையில அது கூம்பவும் அங்கே பொறியை அமைத்தவன் யார் என்று நீங்கள் சிந்தித்தாலும் சரி, அது இயற்கையில் இருக்கின்ற விசித்திரங்களை நீங்கள் யோசித்து பார்த்தாலும் சரி. தேனி கூடு கட்டுறத, தேனி கூடு கட்டும் பொழுது ஒரு குரூப் தேனி இந்த மூலையிலும் கட்டி கொண்டு வரும், இன்னொரு குரூப் இந்த மூலையிலும் கட்டி கொண்டு வரும், நடுவில் சேரும்போது அந்த ஆங்கிள் கறி சரியா சேரும், எல்லா பக்கமும் ஒன்றா இருக்கும். ஏன்னா அதனுடைய இந்த ஹெக்சகன் இருக்கு பாருங்க, அது பக்கங்கள் ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப என்ன பண்ணிக்கணும், நாம உட்காந்து கணக்கு பண்ண சொன்னா முதல்ல அளந்துக்கணும், இது ஈக்குவலா எப்படி வரும்னு போட்டுக்கணும், இதுக்கப்புறம் இது கனெக்ட் பண்ணி ஜியாமெட்ரி போட்டு இது வந்து இந்த ஹெக்சகனல் போட்டு, அதுக்கு மட்டும் இல்ல அதுக்கு மினிமம் ஆங்கிள்னு ஒன்று இருக்கு, அது போய் சேரட முக்கோணமா சேரணும், மினிமம் ஆங்கிள் கனெக்ட் பண்ணும், ஒன்னும் தெரியாது. அது பாட்டு இந்த பக்கத்துல ஒரு குரூப் கட்டிக்கினே வருது, இந்த பக்கத்துல ஒரு குரூப் கட்டிக்கினே வருது, ரெண்டு சார் சரியா 40 வருஷ காலம் ஆராய்ச்சி இருக்கார் ஒரு விஞ்ஞானி. மூணு பேர் தனித்தனியா, சுவிட்சர்லாந்துல ஒருத்தர், பிரான்ஸ்ல ஒருத்தர், ஜெர்மனியில ஒருத்தர், 3 பேரும் ஆராய்ச்சி இந்த மினிமம் ஆங்கிள் என்ன, அதுக்கு ஃபார்முலா என்ன, இவ்வளவு இந்த ஹேண்ட் இவ்வளவு இருக்கு, அந்த பக்கம் இவ்வளவு இருந்தா மினிமம் ஆங்கிள் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிருக்க. எதுக்கு சொல்ல வரேன், இதை நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லது இந்த மகத்தை பார்த்தாலும் சரி, பாரதியார் பாடுறாள், உள்ளந்தான் கம்பு ஒரு சிறிதும் கூடாத கொள்ளை பெரிய உரு கொண்ட பல கோடி வட்ட உருளைகள் போல் வானத்தில் அண்டங்கள் எட்ட நிரப்பியவை எப்போது ஓட்டுகின்றன. உள்ளந்தான் கவ்வ அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு சொல்லுக்கு அச்சரை லட்சம் கொடுக்கும். ஒரு பெரிய பந்தை எடுத்து குழந்தைகிட்ட கொடுத்தா வேண்டாம், பஞ்சு பந்துன்னு சொல்ல வேண்டாம், இவ்வளவு பெரிய பஞ்சு விட்டாய், அது குழந்தைகிட்ட கொடுத்தா ஆண் வாயை திறந்து அது கவ முயற்சி பண்ணும், கவ முடியாது இல்லையா. அது மாதிரி நீ கற்பனைங்கிறது எல்லை கடந்தது, எதை வேணாலும் நான் கற்பனை பண்ணிடுவேங்கிறிய, கற்பனை பண்ணி பாரு அப்படிங்கிறார் அவர். என்ன சொல்றார், ஒரு உதாரணம் ஃபார்முலா போட்டார் ஹெச்ஜி வெல்ஸ், இந்த உலகத்துக்கு விட்டம் 8000 அடி 8000 மைல், இந்த உலகத்துக்கு விட்டம் டயமீட்டருக்கு 8000 மைல். நான் இப்ப இதை சுருக்கிடுறேன், இந்த இந்த சென்டென்ஸுக்கு இறுதியில் இருக்கிற ஃபுல் ஸ்டாப் அளவுக்கு சுருக்கிட்டேன், 8000 மைல இந்த ஃபுல் ஸ்டாப் அளவுக்கு சுருக்கிட்டேன். சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்கான், 9 அடி தூரத்தில் இருக்கான். இந்த ப்ரொபோர்ஷன்ல சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற மில்கிவே கேலாக்சியில் இருக்கிற நியரஸ்ட் ஸ்டார் பிராக்சிமா சென்டௌரி அப்படிங்கிற ஸ்டார், இங்க தெரியாது, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் தெரியும். இந்த பிராக்சிமா சென்டௌரி எங்க இருக்கு அப்படின்னா 1500 மைல் தூரத்தில் இருக்கு. இந்த அளவுல வந்துட்டா கற்பனையில், கற்பனையில் வல்லியே, இந்த டிஸ்டன்ஸ் கற்பனையில் வல்லி. உள்ளந்தான் கவ்வ, உள்ளந்தான் கவ்வ, இதை கற்பனை பண்ணி பார்க்க முடியும். நங்கநல்லூர்ல இருக்கா இப்ப நம்ம இது எப்படி நம்ம இந்த கற்பனையில கொண்டு வருது, உள்ளமே கவ்வ, மனோவேகமே போய் எட்ட முடியாததா இருக்கிறத. இது வேற ஒரு வகையா சொன்னார் இன்னொருத்தர், சந்திரனுக்கு போயிட்டு வராங்களே 3 நாள் போக வர 3 நாள், இந்த கிராவிடேஷன் புல்ல விட்டு வெளியில போகணும்னாலே 25000 மைல் வேகத்துல போனோம். அப்படி போகிறவன் வந்து 3 நாள் போயிட்டு 3 நாள் திரும்பி வரும், அப்ரேட்டட் ராக்கெட் ஒன்று டிசைன் பண்ணிருக்கான், போயிட்டு 3.5 மணி நேரத்தில் திரும்பி வந்துடலாம். இந்த அப்ரேட்டட் ராக்கெட்ல ஏறி உட்காந்து பிராக்சிமா சென்டோரிக்கு போறதுன்னா 57000 வருஷம். இந்த டிஸ்டன்ஸ் கற்பனை பண்ண முடிகிறதா, முடியலையே. நாம் எங்க இருக்கிறோம், எல்ஐசி கட்டெழுத்து பார்த்து மலைக்கிறோம், 5.5 மைல் எவரெஸ்ட்னா மலைக்கிறோம், சேலஞ்சர் டெப்த் 7.5 மைல் சொன்னா மலைக்கிறோம். இந்த 7.5 மைல் 5.5 மைல 8000 மைல் விட்டத்தோட கம்பேர் பண்ணா ரஃப் சர்ஃபேஸ் ஹெஜிவெல்ஸ், அவ்வளவுதான், பள்ளம் ஏடுனே சொல்ல முடியாது, ஒரு ரஃப் சர்ஃபேஸ் அப்படிங்கிறாரு. எங்க இருக்கிறது இது, இந்த மில்கிவே கேலாக்சில இந்த சூரியனை போலவும் பிராக்சிமா சென்டோரியை போலவும் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னா, செகண்டுக்கு 1 வீதம் என்ன 2500 வருஷம் விடாம என்றதுக்கு நட்சத்திரம் இருக்கு. இந்த மில்கிவே கேலாக்சி இஸ் எ வெரி ஸ்மால் கேலாக்சி கம்பேர்ட் டு ஆண்ட்ரோமேடா கேலாக்சி, பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் நங்கநூர் பக்கத்தில் இல்ல. இந்த மில்கிவே கேலாக்சியோட கம்பேர் பண்ணா அது இதை விட பிரம்மாண்டமான கேலாக்சி. இது எவ்வளவு பெருசு, இது எவ்வளவு, இந்த மாதிரி கேலாக்சி எவ்வளவு இருக்கு சொன்னா கடல் மணலை காட்டிலும் பல. அந்த யூனிவர்ஸ் இட்ஸ் ஃபாஸ்ட் எக்ஸ்பாண்டிங் அட் எ ஸ்டூபெண்டஸ் ஸ்பீட் அப்படிங்கிறாங்க. குவாசார்ஸ் குவாசி ஸ்டெல்லார் ரேடியோ சோர்சஸ், ரேடியோ டெலஸ்கோப்ல தான் அது பதிவாகும். ஏன் அப்படின்னு கேட்டா அவ்வளவு தொலைவில் இருக்கு, 4 பில்லியன் 5 பில்லியன் லைட் இயர்ஸ் கண்டென்ட் இருக்கு. இந்த பிராக்சிமா சென்டோரி 4.5 பில்லியன் 4.5 லைட் இயர் தூரத்தில் தான் இருக்கு, 4 பில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்க ஸ்டார்ஸ் இருக்கு. அது இப்ப இருக்கலாம், அழிஞ்சே போயிருக்கலாம், அங்கேருந்து புறப்பட்ட இது வந்து இது வந்து சேர்ந்துக்கு போய் ஃபாசல் லைட்டா கூட இருக்கலாம், நமக்கு அந்த பொருளே இருக்காது. அது எப்படி ரேடியோ டெலஸ்கோப்ல பதிவாகிறது அப்படின்னு கேட்டால், இட் இஸ் சோ பவர்ஃபுல். இந்த மில்கிவே கேலாக்சியில இருக்கிற அத்தனை ஸ்டார்ஸையும் ஒன்னா சேர்த்தா எவ்வளவு அட்டாமிக் எனர்ஜியோ எவ்வளவு லைட்டோ அத்தனையும் சேர்ந்தது ஒரே ஸ்டார் இருக்கிறதுங்கிறான். இதை நீங்க கற்பனை பண்ணினாலும் சரி, ஆகவே இது நம்முடைய கற்பனைக்குள்ளே எட்டாதது. ஆகவே இந்த ஒரு சாதாரண தாமர மலரை பார்த்து அவருடைய வண்ணத்தை, அவருடைய வடிவத்தை, அவருடைய கந்தத்தை, அவருடைய ரசத்தை, அவருடைய பொறியியல் நிபுணத்துவத்தை நீங்கள் பார்த்து வியந்தாலும் சரி, அல்லது இந்த மகத்துக்கு மகத்தாயிருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை விசித்திரத்தை யோசித்தாலும் சரி, இதற்கு ஆதாரமான ஒரு சக்தி இருக்க வேணும் என்று சிந்தித்துக் கொள்ளத்தான் வேணும், வழி கிடையாது. நான் கிரேசி மாரிசன் கட்டுரை நாங்கள் சொல்ல காரணம் என்னன்னு இப்ப சீரீஸ்ல அடிபட்டு போச்சு, அதனால நான் சொல்லல. ஆகவே காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூற வேண்டியது உலகின் மேல் வைத்து கூறினார் அப்படின்னு. திரும்ப திரும்ப சிந்தித்துதான் இதை முற்ற உணர முடியுமே என்று இதை முழுவதும் அறிந்தோம் முடியாது. சரி, ரொம்ப அழகா இருக்கு இந்த குரல், பிரமாதமா எழுதியிருக்கார், பெரிய அறிஞரா தான் இருக்க வேணும், 1330 குரலையும் படிச்சுட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி 2வது குரலுக்கு எடுத்தால் கற்றதனால் ஆய பயன். என்னப்பா இவ்வளவு ஒன்றரை மணி நேரம் படிச்சேன் நான், இதா இப்படியெல்லாம் ஆராய்ந்தேன், இப்படியெல்லாம் இதை நான் புரட்டி புரட்டி பார்த்தேன். ரெண்டாவது குறளை படிக்கலாம்னா படார்னு மூஞ்சில் அடிக்கிறார் திருவள்ளுவர். கற்றதனால் ஆய பயன் என்பது கல்வியினால என்ன பயன் கேட்க வந்திருந்தால் திருவள்ளுவர் கற்பதனால் ஆய பயன் கேட்டுப்பார். அது அப்படி கேட்கல, கற்றதனால் ஆய பயன். ஏன் வேடிக்கையா சொல்லுவேன் இதை, இதுல மயனவர்களுடைய 60வது விழாவில் இதை நான் சொன்னேன்னா, என்னப்பா படிச்ச? படிச்சேன் சார், இதுல 25 அக்ஷரம் இருக்கு சார், 25 18 குறி 4 நெடி 3 மெய் சொல்றேன். எழுத்தண்ணி படிச்சேன், திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதல் தேவை எழுத்தண்ணி படிச்சேன். இதுல உடம்படுமை வந்திருக்கு, அகரமும் வந்திருக்கிறது, அகரமும் வந்திருக்கிறது, வடநூல் முடிவான ஆதி பகவன் வந்திருக்கிறது, இப்படி எல்லாம் அவன் சொல்றான். தேற்ற ஏகாரத்தை பத்தி தெரிந்து கொண்டேன், சொல் இலக்கணமா சொல்லிக் கொண்டு போறான். இன்னொருத்தர் எடுத்தா பொருள் இலக்கணம் சொல்றான், இது ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு, இது எழுவா, இது பயனதே, இது இருபயிரொட்டு பண்பு தொகை. சரி நீ என்னப்பா படிச்ச? நான் யாப்பு இலக்கணம் படிச்சேன். இதுல ஒன்றே ஒன்றுதான், என்னது என்ன, வெண்சீர் வெண்டலை, மற்றதான் இயற்சியர் வெண்டலை, அவை மயங்கிசை செப்பலோசை. நீ என்னப்பா படிச்சா? நான் அணி இலக்கணம் படித்தேன். இதுல எடுத்துக்காட்டு ஓமை அணி இருக்குது, அது போல என்று நடுவுல சொல் பெய்து போடாம சுட்டி கூற ஓமா சொல்லிட்டு எடுத்துக்காட்டு ஓமையை படிச்சேன். நீ என்னப்பா படிச்ச? இதுல வந்து 8 வெளிப்பாடுகளும் நாம சொல்லலாம் அப்படின்னு ஏதோ சொல்றான்னு வச்சுங்க. அவர் என்ன சொல்லுவார் பதில் திருவள்ளுவர்? கற்றதனால ஆய பயன். என்னப்பா பிரயோஜனம்? இதுக்காகவா நான் இந்த திருக்குறளை ஏற்றினேன்? நான் வேடிக்கை அன்னைக்கு நான் சொன்னேன், இலக்கணம் எல்லாம் படிக்க வேண்டிதான். திருக்குறளை வைத்துக் கொண்டு இலக்கணம் சொன்ன நூலாசிரியர்கள் பலர், இலக்கணத்துக்கு உதாரண செய்யுள்களாக திருக்குறளை பயன்படுத்தினவர்கள் பலர், அவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது நான் சொல்லுவேன், இலக்கணம் தேவைதான், இலக்கணம் தான் திருக்குறளை திறக்கிற திறவுகோல். ஆனால் ஆபரணத்தை எல்லாம் பெட்டியில புட்டி வைத்து விட்டு திறவுகோலை மட்டும் இடுப்பிலே சொல்லிக் கொண்டு திரிகிற பெண்மணியை போல, அந்த திறவுகோலை போட்டு அந்த திருக்குறளை திறந்து அதுல இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் எடுத்து பூட்டிக் கொள்ளாமல், அதெல்லாம் பூட்டி வச்சுட்டு நீ திறவுகோலை மட்டும் இங்க இலக்கணத்தை மட்டும் வச்சு கட்டுக்கொண்டாலும் என்ன பாப்புற? அது இது என்ன பிரயோஜனம்? இலக்கணம் கற்றுக்கொள்ள வேண்டியதான். இலக்கணத்துக்காக எழுதினார், அவர் எழுதி வச்சிருக்கார், நான் இல்லைன்னு சொல்லல. இலக்கணத்துக்காக வேணும்னா எழுதி வைப்பார் அவர். வேடிக்கையான ஒரு திருவள்ளுவர், அவர் எல்லா எல்லா லெவலோடையும் பழகுவார் அவர் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஐன்ஸ்டைன் இருந்தார் பெரிய ஜீனியஸ், அவர் யுவங்கண்ட புருஷர். அவர் அவர் அமெரிக்காவில் இருந்தார், அதே தெருவில் ஒரு அம்மையார் கொடுத்துனர் இருந்தார்கள். தினமும் குழந்தையை வாக்கிங் அழைத்துக் கொண்டு போவார்கள், அந்த வீட்டை காட்டி அவருக்கு வாசலில் உலாத்தி கொண்டு வருவார். பெரிய காவல்லாம் இருக்கும், வாசலில் இப்படி உலாத்தி கொண்டே இருப்பார். ஏன்னா திடீர்னு புரட்டை போடுவார்கள், அதுக்காக கூடவே போட்டு ஆள்லாம் இருக்கும். யாருமா அது, இந்த தாத்தா யாரு என்று அந்த குழந்தை கேட்டது. என்ன சொல்லுவா? ரிலேட்டிவிட்டி தியரியை கண்டுபிடிச்சு, அதுக்கு என்ன தெரியும் குழந்தைக்கு? அவர் ஒரு கணக்கு வாத்தியார் அப்படின்னு சொன்னாள். செஞ்சு குழந்தை போய் மறுநாள் இப்போ சாயங்காலம் பார்த்தா குழந்தைய காணும், அது ஹோம்ஒர்க் எடுத்துன்னு அவர்கிட்ட போயிட்டு கணக்கு சொல்லி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போய் ஏதோ காவல்காரன் பார்க்காம இருக்கும்போது ஏதோ சந்தர்ப்பத்தில் குழந்தைகளை அவர் அனுமதிக்க சொல்லிட்டாரு, இல்லை அவர் உலாவி கொண்டு வந்து தாத்தா அவங்களை பார்க்கணும்னு சொல்லிதோ வாமான்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் அந்த கணக்கை வச்சு தலைவர் எழுதி பார்த்துருக்காரு. நம்மா போய் பதறி போய், ஏன்னா அவருடைய ஒவ்வொரு நிமிஷமும் வேல்யூ. இந்த குழந்தை என்ன பண்ணித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஆம் வெரி சாரி ஷி மேட் ஏ வேஸ்டட் யுவர் டைம் மேடம், ஐ ஹாவ் லேர்ன்ட் மோர். அப்படி திருவள்ளுவர் இருந்திருப்பாருங்க என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னு கேட்டா இந்த மாதிரி சில கூறுபாடுகள்லாம் அவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்களேன், தேமா புளிமா கருவுளம் கூவுளம், இது உதாரணம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா என்ன யோசிக்கலாம், வேண்டியதே யோசிக்க வேண்டிய. அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலான், அஞ்சும் தேமா என்ன அரியான் புளிமா, சாரி புளிமா தானே, அரியான் அமைவிலன் கருவிளம் ஈகலான் கூவுளம் சொல்லுங்க. சரி நிலோட்டத்துக்கு ஒரு ஓமை சொல்ல, எய்தற்கரிய எய்ந்த கால நிலையை செய்தற்கரிய செயல் உதடு ஒட்டாது சொல்லிப்பார். இப்படி அவர் வேடிக்கையா சிலதான் இலக்கணத்துக்காக எழுதி வச்சிருக்காரு, நிறைய இருக்கு, நிறைய வச்சிருக்க நமக்கு நேரம் இல்லை. ஆகவே இலக்கணத்தை கற்றுக்கொள்வதற்காக அல்ல, நீ முதல் குறளை படித்து தெளிந்து கொண்டு ஆஹா இது ஒப்பற்ற கருத்து என்று நீ மனதிலே போற்றி இருப்பாயானால் செய்ய வேணும். புகழ்ந்தவை போற்றி செயல் வேணும் திருக்குறள், புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல்லை. ஆகவே நீ செய்யணும், நீ செய்யறதுக்காகப்பா நான் சொல்றேன். நீ அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பதை உணர்ந்தாயானால் கற்றதனால் பயன் தொழுதல். தொழாமல் அடுத்த குரலுக்கே வந்த கற்றதனால் பயன் என்கள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். ஆகவே இந்த குரலை கற்றதனால பயன் இல்லை, தொழுதல் செய்தல் வேண்டும். ஆகவே செயலுக்காகத்தான் திருக்குறள், செயல்தான் திருக்குறளுடைய அடிநாதம். செய்ய வேண்டும், செயலின்றி யார் இருக்க முடியாது என்று கீதை சொல்லுகிறது. நானே செயலிருந்து விடுபட்டவர் இல்ல, நானே கர்மத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன், நானே கர்மத்துக்கு ஆட்பட்டிருக்கிறேன், நானே கர்மம் உடையவராக இருக்கிறேன். அவே கர்மம் எல்லாரும் செய்ய வேண்டும். அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுல சொல்லப்படுகிற அந்த கருத்துக்கும் திருக்குறள் சொல்லப்படுகின்ற அந்த தர்மத்துக்கும் என்ன வேறுபாடுங்கிறத நாம் அப்புறம் பார்ப்போம். ஆகவே செயல்தான் திருக்குறள், செயல்தான் திருவள்ளுவர், செயல்தான் திருவள்ளுவோம். ஆகவே நீ செயல்பட வேண்டும் என்றார் வள்ளுவர். இங்க கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். நற்றாள், நற்றாள் பிறவி பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார் அப்படின்னு. தாழ் தொழுதல் நற்றாள் தொழார் எனின். தாழ் தொழுதல் எல்லாரும் கேட்கிற கேள்வி. திருவள்ளுவர் உருவ வழிபாட்டில் நம்பிக்கை உடையவரா? பாழ சொல்லியிருக்கிறார், அடியை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, குறியீடுகளை ஆசிரியர் உள்ளம் கொண்டதாக கொள்ளக்கூடாது. இதெல்லாம் குறியீடுகள். உதாரணமா சொல்றேன், அவர் காந்தியின் அடிச்சுவட்டில் போகிறவர். காந்தியடிகள் நடந்த அடிச்சுவட்டெல்லாம் பார்த்துட்டாரு, மேல கால வச்சே போனார். காந்தி காட்டிய நெறியை பின்பற்றினவர் அர்த்தம் அவ்வளவுதானே. ஒழிய தாழ் சேர்தல் அப்படின்னு சொன்னா அவருடைய காட்டின பாதையில நடத்தல் பொருளை ஒழிய, அங்கே தாழ் என்பதற்கு அடி என்றும், அடியை சொன்னார் ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அடி, முகம் வேறுபடும், கண் வேறுபடும், இதெல்லாம் விளக்கமே இல்லை, இதெல்லாம் கிடையாது. அங்கே இது இது குறியீடு. எந்த சமுதாயத்துக்காக இந்த நூல் இயற்றினாரோ அந்த சமுதாயத்திலே வழங்குகிற குறியீடுகளை சொன்னார் அவர், அவ்வளவுதான். சில பேர் இந்த குறியீடுகளையே எடுத்துக்கொண்டு பின்னாலே அவருடைய சமய சந்தர்ப்ப சமய உண்மைகளை சொல்லுகின்ற குறியீடுகளாக மாற்றிவிட்டார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன், தாழ் தலை என்கிறது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு கோட்பாடு. சரணாகதி என்று சொல்லுகிறார்கள் வைணவ சம்பிரதாயத்தில், அதுபோல தாழ் தலை என்று அவர் சொல்வார்கள். தாழை தலையை தாழிலே வைத்தல், அதாவது தலை என்பது ஆணவத்தை குறிக்கும், தாழ் என்பது இறைவனுடைய சரணத்தை குறிக்கும். அந்த சரணத்தை குறிக்கும், சாரி சரண் வேற சரண் வேற இல்லையா, சரண்கிறது பாதம், சரண்கிறது ரெஃப்யூஜ். ஆகவே அவனிடத்துல சென்று தன்னை ஒப்படைத்துக் கொள்வது, அப்படி சரணாகதம் செய்வது, அதை அவர்கள் சொல்லுகிறார். இவர்கள் தாழ் தலை என்கிறார், தங்களுடைய தலையை ஆணவத்துக்கு இருப்பிடமாக, எல்லா வகையான அறிவுக்கு இருப்பிடமாக, செயல் முனைப்புக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கின்ற இந்த தலையை கொண்டு போய் அவனிடத்திலே ஒப்படைத்து விடுவது, அவன் நெறியிலே இதை செயல்படுத்துவது என்பதை தாழ் தலை. யார் சொன்னா இத? தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, தேவாரம் திருநாவுக்கரசர். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனுக்கு, வண்ணம் கேட்டால் பின்னம் அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, அன்னையும் அப்பனையும் அன்றே நீத்தால் அகன்றார் அகலெடுத்தால் ஆச்சாரத்தையும் சொல்லிட்டு கடைசியில தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இந்த தாளை வணங்கா தலைன்னு இவர் போட்டார், அதை குடிச்சிட்டான். விடப்படாது, இத நமக்கு சரியான பார்முலா கொடுத்திருக்கார் திருவள்ளுவர். இதை விட்டாங்க ரெண்டு ஆதாயம் ரொம்ப சுருக்கமா இருக்குது, அழகாக இருக்கிறது இந்த சொல் பயன்பாடு. இதை போட்டா வள்ளுவர் நம்மாள்னு சொல்லிடலாம், இது ஒரு எங்களுடைய குறியீட்டு தான் அவர் பயன்படுத்துறார் என்று சொல்லலாம் என்றார். தாழ் சேர்தல் என்பது அவன் நெறியே என் நெறி என்று கொள்வது, நம்முடைய சிரசை அவனுடைய பாதத்திலே வைக்கும். இங்க கற்பியினாலே பயன் இல்லை என்று சொன்னாரே, கல்வியினாலே உண்மையில பயன் இல்லை தானா என்றால், காரணம் என்ன என்றால் கல்விக்கு எல்லை இல்லை. கற்று முடித்தோம் என்கிற எண்ணம் யாருக்கும் உண்டாகவே முடியாது. நியூட்டனே சொன்னா, நான் சொன்னேன், உண்மை என்கிற சமுத்திரம் என் முன்னாலே அலைவீசிக் கொண்டிருக்கிறது, நான் கிழிஞ்சல் பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நியூட்டன் போன்ற மகா மேதைகளே சொல்ல வேண்டுமானால் கல்விக்கும் சிந்தனைக்கும் ஆராய்ச்சிக்கும் அறிவினுடைய வளர்ச்சிக்கும் எல்லையே கிடையாது. கற்று முடிந்தோம் என்று சொல்ல முடியாது. இதுக்கு நான் வேடிக்கையா ஒரு உதாரணம் நான் இன்றைக்கு சொன்னேன், அதை மறுபடியும் திருப்பி சொல்றேன், பலவர் வந்திருக்கிற காரணத்தினாலே சொல்றேன். நான் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டி செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார், ஹீவ்ராஜ் மோட்டார்ஸ் இருக்கு பாருங்க, அதனுடைய ஓனர் தேவராஜ் சோர்டியா, அவர் அவர் போய் பேசும்படியாக அவர் கொஞ்சம் அதிகமா படிக்காது, கல்லூரிக்கு எல்லாம் போய் படிக்கல. அவர் எதுக்கு படிக்கணும் என்ன? அதுக்கு தான் அவர்கிட்ட யாரோ இங்க கல்லூரியில் இருக்கிற இந்த பாத்தியார்களுக்கு என்ன படிச்சுட்டோங்கிற ஆணவம் வந்துடும். என்ன சார் படிக்காதவனாடெல்லாம் போய் நாம நெகோசியேட் பண்ண வேண்டியதுன்னு யாரோ சொல்லிட்டேன். இது அவர் எங்க இருக்கிறவங்க போய் உடனே பக்தி சித்தியோட சொல்லிவிடும், உங்களுக்கு தெரியும். மாதிரி கல்லூரியில உங்களை பத்தி இப்படி பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று யாரோ சொல்லிட்டா ஆகிட்டேன். நான் அப்ப செக்ரட்டரி, நான் போய் சேர்ந்தேன் அவர்கிட்ட. அவருக்கு எங்கிட்ட பேசுறார், ரொம்ப நல்லவர், மிகச்சிறந்த பகுத்தறிவாதி. அவர் அவர்கிட்ட கேட்டார், உங்க வாத்தியார்கள் நம்ம படிக்கலே சொல்றாங்கோ அப்படின்னு சொல்லிருப்பாக்க சார். அதை நீங்க பொருட்படுத்த வேண்டாம், நாம ஏன் பொருட்படுத்துறோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க படிச்சுட்டீங்க, நீங்க படிச்சுட்டீங்க, எல்லாம் படிச்சுட்டீங்க. நீங்க உங்களுக்கு வகுத்து வழி வருது, எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க, அதுக்கா என்ன பண்றீங்க? டாக்டரேட்ட போறீங்க, எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டரேட்ட போறீங்க, 5 ரூபாய் பணத்தை கொடுக்குறீங்க, அவன் உங்களுக்கு வைத்தியம் பண்றான். நீங்க எம்பிபிஎஸ் விலைக்கு வாங்குறீங்க 5 ரூபாய்க்கு. நீங்க ஒரு கட்டணம் கட்டணும், அதுக்காக நீங்க சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. சிவில் இன்ஜினியர் ஒருத்தர கூப்பிட்டு வேலை செய்ய சொல்றீங்க, பணம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்குது, நீங்க பிஏபிஎல் படிக்கிறீங்க, ஒரு வக்கீல்கிட்ட பிஎஸ் கொடுக்குறீங்க, வக்கீல் உங்களுக்கா வாதாடுறான். நீங்க என்ன செய்றீங்க? படிப்பு விலைக்கு வாங்குறீங்க, நீங்களும் படிக்காத இருக்கு விலைக்கு வாங்குறீங்க. நாம படிக்காத நிறைய இருக்கு, நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, நிறைய வாங்குறோம். உங்ககிட்ட 5 ரூபாய் இருக்கு, நீங்க சாதாரண டாக்டர் கிட்ட போறீங்க, நாங்க 5000 ரூபாய் கொடுப்போம், உலகத்துல சிறந்த டாக்டர். நாம படிப்போம், யார் படிப்பு பேச வச்சுட்டீங்க? நம்ம படிப்பா உங்க படிப்பா? பணம் எடுக்கிறவன் தான் படிச்சவன். ஆகவே உலகத்துல கற்றோம் என்பது இல்லை, கற்றோம் என்பதெல்லாம் கற்பனை. உங்களுக்கு என்ன கேட்டார், திடீர்னு இப்ப இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்ட்ட ராமச்சரித்து மானசிலங்க ஒரு சந்தேகம் அவர்கிட்ட எடுத்து கிரீட்டினார். அவர் தான் சொன்னவர், படிக்காதவனோட போய் பேசுவனுக்கு அவர் பிரசிடென்ட், நான் செக்ரட்டரி, பெரிய இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். 37 ஷேக்ஸ்பியர் நாடகம் தலைகீழ் அவருக்கு, அப்படிப்பட்ட பெரிய ஸ்காலர் அவர். அவர் தான் சொல்லிட்டார், படிக்காத அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு கல்வியே ரொம்ப குறைவு. இந்த தேவராஜ் ஜோடியாங்கிற பெரிய பணக்காரர், நமக்கு பிரின்சிபல் உண்டுங்க அப்படின்னு பேசுறது பெரிய பேசுவார். அவர் காலேஜில் பிரின்சிபல் இருக்கு, அந்த பிரின்சிபல் சொல்லீங்க, நாம நமக்கு பிரின்சிபல் சொல்றாங்க பாருங்க, அந்த பிரின்சிபல் இருக்குதுங்க. அவருக்கே இருக்கு வித்தியாசம் தெரியாது. இவர்கிட்ட போய் இவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் போய் உட்கார்ந்து பேச வேண்டியிருக்கிற அப்படின்னா அவருக்கு சங்கடம். என்ன சார் விடுவு? அவர் என்ன பண்ணார், போய் உட்கார்ந்து பேசிட்டு பேசிட்டு சட்டுன்னு இந்த துளசிதாஸ் ராமாயணத்தை எடுத்து, நமக்கு ராமச்சரித் மனசுல ஒரு சந்தேகம், சார் கொஞ்சம் சொல்லுவாரா அப்படின்னு. சார் எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னா, ஹிந்தி படிக்கல, அப்ப நீங்களும் படிக்காதவர் தான். எதை வச்சு படிச்சோம்னு சொல்றது? எதை வச்சு படிக்காத ராமகிருஷ்ண பரமஹம்சர் படிக்காதவரா சொல்ல முடியுமா யாராவது? நான் ஒரு பெரிய விவாதத்தில் சிக்கிக்கொண்டேன், சாரு கூட தெரியாது. ஒருத்தர் எழுதிட்டார், புத்தகத்தில் எழுதிட்டார், சுந்தரம் பிள்ளையை போன்ற புலமை பாரதியார் கிடையாது அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதிட்டார். மனோன்மை சுந்தரம் பிள்ளையை போன்ற புலமை பாரதியார் கிடையாது. எது புலமை? நான் கேட்டேன் அவரை, எது புலமை? கூட்டத்தில் பேசி நீங்க கூட அப்செக்ட் பண்ணீங்க, விவாதத்தில் பங்கு புகாத்தீர்கள் அப்படின்னு சொல்லி. என்ன புலமை? ராமகிருஷ்ண ராதாகிருஷ்ணனை போல புலமை ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிடையாது சொல்லமா? ராதாகிருஷ்ணனை போல புலமை விவேகானந்தர் கிடையாது சொல்லாமா? என்ன புலமைன்னு கேட்டேன் அவரை. ஒரு மளிகை கடைக்கு போறீங்க நீங்க, அங்க அருமையான பாசுமதி ரைஸ் இருக்கு, அருமையான பாயசம் பருப்பு இருக்கு, ஒசந்த வெள்ளம் இருக்கு, நெய் இருக்கு, முந்திரி பருப்பு இருக்கு, கண்டென்ஸ்டு மில்க் இருக்கு, எல்லாம் தான் இருக்கு மளிகை கடையில. அம்மா போடுற சக்கரை பொங்கல் ஆகும் அது, இங்கே சக்கரை பொங்கல் இது அத்தனையும் அங்க இருக்கு சக்கரை பொங்கல் ஆகாது. இதுதான் சக்கரை பொங்கல். ஏன் இதுல பக்குவம் இருக்குன்னு, இது பக்குவப்பட்டிருக்க, அதே இந்த பக்குவப்பட்ட காரணத்தால இது இது கல்வி, இதுதான் உட்கொள்ள முடியும், இதுதான் பயன்படுத்த முடியும், இதுதான் தேகத்தில், இதுதான் ரசமாகும், இதுதான் ஞானமாகும், இதுதான் எல்லாம். அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சக்கரையை கொஞ்சம் அரிசியை கொஞ்சம் பயத்தப்பருப்பு கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிட முடியாது. அதே அது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். பாரதிக்கு புலமை இல்லைன்னா உலகத்தில் புலமைங்கிற வார்த்தை கிடையாது, புலமைங்கிற வார்த்தைக்கு பொருளே கிடையாது. இப்படி ஒரு மாதிரி எழுதலாம், அதுவும் பாரதி பக்தர் உத்தரவு இது மாதிரி எழுதலாம். பாரதிக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னா பாரதிக்கு கல்வி வேணுமா அவனுக்கு? கல்வி இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அவனை போல கற்றவனை இப்ப எடுத்து காட்டினேன் நான், அவனை போல கற்றவனே அது சுப்ர சுந்தரராம சர்மான்னு ஒருத்தர் கும்பகோணத்துல இருந்து இந்தியன் இந்த மாடர்ன் ரிவியூல ரிக்வேதத்தை கோட் பண்ணி எழுதுவார், கட்டுரை எழுதுவார், கடிதம் எழுதுவார். இது வாங்கி அந்த கடிதத்தை படிச்சுட்டு அரவிந்தருக்கு எதிரில் உட்கார்ந்து பதில் எழுதுவார். அவர் என்னப்பா நீ பாட்டுக்கு உண்மையை ரெஃபர் பண்ண, இதுக்கு ரெஃபர் பண்ண, எல்லாம் இங்க இருக்கணும். இவர் பதில் எழுதுக்கு நான் ரிக்வேதத்தையா புரட்டினா, எல்லாம் இங்க இருக்க தப்பு எழுதுறாரு அவர். அப்படிப்பட்ட ஒரு ஞானியை போய், அப்படிப்பட்ட ஒரு கல்வியாளனை போய் நான் வந்து அவர் மாதிரி இவருக்கு இல்ல, சுந்தரம்பிள்ளைக்கு இருக்கிற புலமையை ரொம்ப அளந்து போட்டேன். அன்னைக்கு நம்முடைய என்ன பாரதியை போய் நாம பிடிக்க முடியாதுங்க. ஓ இன்னைக்கு பேசின பெரிய பெருமகனார் சிறந்த அறிஞர், அவர் கற்றது உலகளவு கற்றுக்கிறார், அது ஒண்ணு ஆச்சரியப்படே கிடையாது. பிறர் தீமை சொல்லுவது நம்முடைய நோக்கமும் அல்ல. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, கான குயிலதுக்கே காதல், கண்ணிலே நீர் ததும்ப கான குயிலனுக்கே காதல் கதை உரைத்து நஞ்சம் கரைத்தடையும். கானக்குயில், கானக்குயில்னு பொருள் எழுதிட்டார் டிரான்ஸ்லேஷன்ல. டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அது காட்டுக்குயில் எழுதிட்டார். கானம் கெட்ட கானம் என்று எடுத்துக்கொண்டு காணப்பறவை கலகல் என்னும் ஓசையிலுங்கிற இடத்துல கார், அது கானம் காடு. ஆனா கானக்குயில் அப்படிங்கிற இடத்துல அது பாட்டு, அதுதான் இம்பார்ட்டன்ட். குயிலுடைய பாட்டு தான் இங்க இம்பார்ட்டன்ட். அதையே எடுத்துக்கொள்ளாம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். வேடர் வாராத விருந்து திருநாளில், வேடர் வாராத விருந்து திருநாள் சொன்னா சாதாரணமா அங்க நாற்கோணத்துள்ள பல நத்தத்து வேடர்களும் வந்து பறவை சுட வாய்த்த பெருஞ்சோலை அது. அன்றைக்கு வேடர் வரல, அது விசித்திரமானது, அது யூனிக். அதனால அது விருந்து, விருந்தே புதுமை தொல்காப்பியம், விருந்தே புதுமை தொல்காப்பியம். பிற நூல்களில் பின்னால வந்த இலக்கியத்தை கொண்டு பாரதி இதை எழுதல, விருந்தே புதுமை. ஏன்னு கேட்டா பெருந்தடங்கன் பிறை நுதலாருக்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் வாய்ப்பு.